நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸில் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகள்.
நேயர்களே, சத்துமிகு சிறுதானியங்கள் என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் தொடக்க விழா பல்கலைக்கழக பொன்விழா அரங்கத்தில் நடைபெற்றது. அப்போது சிறுதானியங்கள் சாகுபடி செய்தல் எவ்வாறு உழவர்களுக்கு அனுகூலமாக அமைகின்றது என்பது குறித்து விளக்கமாக கூறினார் நமது பல்கலைக்கழக சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் நிர்மலகுமாரி அவர்கள்.
சிறுதானிய பயிர்கள் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பழைய காலத்திலேருந்து நம்ம பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தால் கூட சமீபத்தில் அதோட முக்கியத்துவம் வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்குரிய காரணங்கள் என்னென்ன, விவசாயிகளுக்கு இதனால என்ன லாபம், சத்தா இருக்கிறதுனால அந்த சிறுதானியங்களை உட்கொள்வோருக்கு நிறைய பயன்கள் இருக்கு, ஆனால் விவசாயிகளுக்கு என்ன லாபம், இந்த மாதிரியான சில கருத்துக்களையும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து என்னென்ன வீரிய ஒட்டு ரகங்கள், உயர் விளைச்சல் ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன சமீபத்தில், அதை வந்து எந்த மாதிரி நம்ம பயிர் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சில முக்கிய குறிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம். ஏன்னா பல்வேறு பகுதியிலிருந்து நம்ம விவசாயிகள் வந்திருக்கோம். ஸோ நமக்குள்ளே வந்து நம்மளோட அனுபவங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த சிறுதானிய பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக 8 பயிர்கள். ஒன்று சோளம். சோளங்கிறது வந்து நான் வெள்ளச்சோளத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேங்க, மக்காச்சோளத்தை சொல்லலை, வெள்ளச்சோளம். அடுத்தது வந்து கம்பு. இந்த ரெண்டு தவிர 6 குறுதானியங்கள்னு சொல்லுவோம். அந்த சிறு குறுங்கிறதுலாம் நம்ம விதை அல்லது அந்த தானியத்தோட அளவை வச்சு நம்ம ஏற்படுத்தியிருக்கிற வகை. இப்போ குறுதானியங்கள்னு எதெல்லாம் சொல்கிறோன்னா, ஒரு 6 பயிர், கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரவாளி, திணை மற்றும் பனிவரகு. ஆக மொத்தம் இந்த 8 பயிர்களை தான் நம்ம இன்றைக்கி வந்து சிறுதானியங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்திய அளவிலையும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம இதில் வந்து எப்படி வந்து அபிவிருத்தி பண்ணலாம், அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம தினசரி உணவில் இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம எந்த வகையிலலாம் உட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரபலத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற சமயம். இப்போ நம்ம இந்த வானொலி பாடத்திட்டம் அமைஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சிறுதானியங்களுக்கு நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஏன் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள்ங்கிறது மானாவாரியில் தான் முக்கியமாக வருது. ஒரு 100 ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 20 ஏக்கர் மட்டும்தான் நமக்கு வந்து இரவையில் இருக்கும். அதுவும் இந்த கோடை காலத்தில் ஒரு 60-70 நாள் வந்து வயல் சும்மா இருக்க போகுதே அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி இருக்குதுன்னா, நம்ம வந்து இரவையில் வந்து ஒரு கம்போ அல்லது வீரிய ஒட்டு ரகமான சோளத்தையோ போடுவாங்க. அல்லது சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு நாற்று விட்டு நடவு செய்து போடுவாங்க. இந்த சிறுதானியங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ சத்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அரிசி உணவு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா. அடுத்து வந்து ரொம்ப காலமாகவே அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு சப்பாத்தி அந்த மாதிரி அல்லது கோதுமை ரவையில் சம்பா கோதுமையில் வந்து கோதுமை சாப்பாடாக செஞ்சாவோ அல்லது உப்புமா செய்தோ சாப்பிடலான்னு. ஆனால் நம்ம அரிசி சாப்பிட்டே பழக்கப்பட்டவங்க இல்லைங்களா. இப்போ சமீப காலத்தில் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அரிசி சாப்பாடுங்கிறது ரொம்ப சாதாரணமான உணவு கிடையாது. எப்போவாவது சாப்பிட்றதாகவும் ஒரு சோளச்சோறோ அல்லது கம்மஞ்சோறு அல்லது ராகி களிங்கிறது தான் நம்மளோட பிரதான உணவாக இருந்தது. சாமை அரிசி, வரகரிசி இந்த மாதிரி இதில் வந்து இந்த புளிசாதம் இப்படிலாம் செய்து ரொம்ப காலமாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆனால் ஒரு 60-70 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வந்து குறைஞ்சி போய் நம்ம நெல்லரிசியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாகிருச்சு. இந்த வார்த்தை பிரயோகமே நமக்கு வந்து ரொம்ப சொல்லும். முதலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சாப்பாடு அப்படின்னா நம்ம தனியாக அரிசி சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க, நெல்லரிசி சாதம், வரகரிசி, சாமரிசி அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, சாப்பாடுனாலே அது நெல்லரிசி சாப்பாடுங்கிற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட சிறுதானியத்தினோட உபயோகம் அல்லது விளைவிக்கிறது எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா சப்பாத்திங்கிறதுலாம் நமக்கு வந்து ரொம்ப சமீபத்தில் அறிமுகமான உணவு. இல்லைன்னா சப்பாத்திங்கிறதுலாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு 1 6 மாதத்துக்கு 1 சப்பாத்தி பூரிங்கிறது இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா டாக்டர் சொல்கிறாங்க நமக்கு சக்கரை வியாதி இருக்கிறது அல்லது ரத்த அழுத்தம் அதிகம் இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்க அரிசி சாப்பாடை குறைச்சிட்டு நீங்கள் வந்து கோதுமை எடுத்துக்கோங்கன்னு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் கோதுமை நமக்கு கொஞ்சம் அழுக்க தொடங்கிருச்சு அல்லது அதுக்கும் என்ன மாற்று அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்த்தா இப்போ எல்லாருமே சொல்கிறது, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவிலையும் உலக அளவில் கூட, நீங்கள் நிறைய நார்ச்சத்து மிகுந்த கேழ்வரகு, வரகரிசி, குதிரவாளி அரிசி, சாம அரிசி இதெல்லாம் சாப்பிடணும். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், அதை வந்து பழைய காலத்துப்படி இப்போ கேழ்வரகு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து களி கிளறி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ வெவ்வேறு வகையாக வந்துருச்சு. நீங்கள் இப்போ கடைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே நிறைய சேமியா, இந்த வெள்ளை கலர் சேமியா இல்லாமல் இப்போ வந்து கம்பிலிருந்து சேமியா இருக்குது, ராகியிலிருந்து சேமியா இருக்குது, இந்த மாதிரி. ஸோ இதுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிடலாங்கிறது ஒன்று, விவசாயிகளும் சிறுதானியங்களை சாப்பிடலாங்கிறது ஒன்று. உங்களுக்கு நம்மளோட விலை பொருள் மதிப்பு கூட்ட பொருளாக பல வகையாக வந்து உங்களுக்கு வியாபார ஸ்தலங்களில் இருக்குது அப்படின்னா, அதாவது விநியோகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட பொருளுக்கு அதிக விலை கூடும். இதுதான் முக்கியமானது. ஏன்னா நம்ம பொருளுக்கு விலை இருந்ததுன்னா சிறுதானியங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பயிரிட்டு தான் வந்திருப்போம். விலை குறைந்த காரணத்தினால தான், இது வந்து ஒரு பணப்பயிர் அளவுக்கு இல்லை, ஒரு மக்காச்சோளம் போட்டால் கோழி தீவனத்துக்கு எடுத்துக்கிற மாதிரியோ அல்லது ஒரு மஞ்சள் போட்டோம்னா வியாபார ரீதியில் அதிக லாபம் கிடைக்கும்படியாவோ சிறுதானியத்துக்கு லாபம் கிடைக்காததுனால தான் நம்ம அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, அந்த பரப்பளவு வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஆனால் திரும்பவும் இப்போ சிறுதானியத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அதனால் பார்த்தோம்னா நமக்கு இனி சிறுதானியம் விளைவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு எல்லா வகையான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ இப்போ இந்த சத்து மட்டும்தான் இதில் இருக்கா, அதுக்காக சிறுதானியம் போடணுமா அப்படின்னு கேட்டால் சத்துங்கிறது ஒரு பங்கு. அடுத்த காரணம் சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நம்ம தண்ணிக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் நீர் தேவை அதிகம் உள்ள பயிர்களான ஒரு கரும்பு, வாழை, மஞ்சள், நெல் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம குறைஞ்ச தண்ணியை வச்சுட்டு அதிகமான தானிய மகசூல் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தா அதுக்கு உடனே நமக்கு இருக்கிற பயிர் வந்து சிறுதானியங்கள் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோளம், கம்பு இதுக்கெல்லாம் ஒரு 350-400 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த தண்ணி ஒரு பயிரில் வந்து நீங்கள் எடுக்கணும், ஒரு ஹெக்டரில் வந்து நமக்கு இந்த ஒரு பயிர் விளைவிச்சு எடுக்கணும்னா எவ்வளோ தண்ணி தேவை இருக்கும் அப்படின்னா ஒரு 350-400 மில்லிமீட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே நீங்கள் நெல் எடுத்துட்டீங்கன்னா 1200 ஆரம்பித்து, அதாவது குறுகிய கால பயிர், மத்தியம வயதுடைய நெல் பயிர் அல்லது அதிக வயதுடைய பயிர் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 வரைக்குமே நமக்கு தேவைப்படும். ஆனால் இந்த சிறுதானியங்களுக்கு அப்படி இல்லை. இதுவே கேழ்வரகு எடுத்துட்டீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தால் போதும். இதையும் தாண்டி இந்த சாமை, திணை, பனிவிறகு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பனிவிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 நாள்லேயே வந்து நமக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அப்போ தண்ணியோட தேவை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 250 மில்லிமீட்டர்லேருந்து 300 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும். இப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு ஏக்கரா வந்து ஒரு நெல் வைக்கிற இடத்துல ஆகக்கூடிய தண்ணீரை கொண்டு நீங்கள் 3-4 ஏக்கருக்கு ஒரு சாமை பயிரோ கேழ்வரகோ தினையோ நம்ம பயிரிட்டுக்க முடியும். அதனால் நீர் தேவை ரொம்ப கம்மியாக இந்த பயிர்களுக்கு போதுங்கிறதுனாலயே இந்த பயிர் வந்து இப்போ அதிக முக்கியத்துவம் வாங்கிட்டு இருக்கு. அடுத்த 3வது காரணம், அதாவது நிறைய சத்து இருக்குது அதனால நமக்கு நல்ல சந்தையில் விலை கிடைக்குங்கிறது ஒன்று, நம்மளும் சாப்பிடலாம் சந்தையிலையும் நல்ல விலை கிடைக்குங்கிறது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா குறைந்த நீர் தேவை. இந்த சிறுதானிய பயிர் ஏன் வேணுங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து 2வது காரணின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த நீர் தேவை. 3வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறுகிய வயது. இப்போ கேழ்வரகு எடுத்துட்டா ஒரு 100 நாள் போதும். நீங்கள் வந்து நாற்று விட்டு நடுற மாதிரி இருந்தால் கூட ஒரு 105-110 நாள் போதும். சாமை, திணை, குதிரவாளி இதெல்லாம் 85-90 நாள் போதும். பனிவரகுங்கிற பயிர் உங்களுக்கு அந்த பேர்லேயே இருக்குது, பனிவரகு. ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி இருந்தால் போதும், மற்றபடி பனியிலேயே அந்த குளிர்ச்சியிலேயே நம்ம இரவு நேரத்தில் கிடைக்கக்கூடிய பனி அல்லது அந்த குளிர்ச்சியிலேயே வளர்ந்துடும். அது 70-75 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிடும். வரகு ஒன்று மட்டும்தான் ஒரு 120 நாள் ஆகும். மீதி எல்லா பயிருமே உங்களுக்கு நமக்கு ஒரு 100 நாளைக்குள்ளே வந்து அறுவடைக்கு வந்துடுது. ஸோ இவ்வளோ குறைந்த வயதுங்கிறப்ப இந்த குறைந்த வயதுனால என்ன லாபம், ஏன்னா எல்லாருமே நம்ம யோசிப்போம் வயது அதிகமாக அதிகமாக தான் விளைச்சல் அதிகம் கிடைக்கும், அப்போ குறைந்த வயது இருந்ததுன்னா விளைச்சல் குறைஞ்சு போயிருமில்ல அப்படின்னு. அப்படி கிடையாது, சில பயிர்களுக்கு வந்து மத்தியமான வயது இருந்ததுனா தான் நிறைய விளைச்சல் இருக்கும். அதிக குறுகிய வயதாக இருந்தால் 60-65 நாள் இருந்ததுனாலும் விளைச்சல் குறைஞ்சு போயிடும். அதிக வயதாக இப்போ ராகியில் வந்து ஒரு 120 நாளையும் தாண்டின பயிராக இருந்தாலும் விளைச்சல் குறைஞ்சு போயிடும். 100-115 நாள் இருந்ததுனா தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். இது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா சில சமயம் இப்போ நமக்கு இந்த வருஷம் மாதிரி ஆடியில் பெய்ய வேண்டிய மழை ஆவணி கடைசி புரட்டாசிக்கு பெய்யுறது, கிட்டத்தட்ட வந்து அடுத்த பருவத்துக்கே தாண்டி போயிடுதுங்கிறப்போ நமக்கு வந்து இடைவெளி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மழை அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய பயிர் விளைவிக்கக்கூடிய நாட்கள் காலம் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கும். அப்போ என்ன பயிர் போடலாம்னு சொல்லி பார்த்தா நமக்கு எதுவுமே வராது. எதை போட்டாலும் 110 நாள் ஆகும், 120 நாள் ஆகும், அடுத்த போகம் வந்துடும், இப்படியும் வராது அப்படியும் வராது, மழையில் வந்து பயிர் மாட்டிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவசர தேவைக்கு உடனடியாக ஒரு திட்டம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த பயிர்கள்லாம், இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து கண்டிஜென்ட் பிளான் சொல்லுவோம். அதாவது ஒரு அவசர தேவை, சரியான வகையில் ஆடிப்பட்டத்துலேயும் நம்ம பயிர் போட முடியாது, அடுத்தப்பட்ட வரைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து நிலம் சும்மா இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு 70-75 நாளைக்குள்ள ஒரு பயிரை போட்டு கொஞ்சோண்டு தானியமும் கொஞ்சம் தீவனமும் எடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து சரியான வகையில் வந்து நமக்கு அது பொருந்தி இருக்கும். ஸோ நம்ம போட்டிருந்த திட்டத்தை விட தாண்டி வேறு ஏதாவது மாற்று திட்டம் போடணும்னா அதுக்கு நமக்கு அந்த சிறுதானிய பயிர் வந்து ரொம்ப முக்கியமான பயிர். அந்த வகையில் இது வந்து மூணாவது காரணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது வெப்பமயமாதல். விஞ்ஞானிகள் அல்லது அறிவியல் சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சாதாரண மக்களுமே ரொம்பவும் பேசக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா வெப்பமயல் ஆதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கும் இந்த சிறுதானிய பயிர்களுக்கும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானிய பயிர்கள் எல்லாமே 98 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கனாலும் நம்ம சங்ககால பாடல்கள் எடுத்துக்கோங்க, திருக்குறள் எடுத்துக்கோங்க, எதில் பார்த்தாலுமே நம்ம இந்த திணை பயிரை பற்றி சாமை பயிரை பற்றி இதில் எல்லாம் பாடல்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த சித்த மருத்துவம் அந்த மாதிரியான இதுலாம் பார்த்தீங்கன்னா வரகரிசிக்குன்னு ஒரு சில முக்கியமான மருத்துவ குணத்தை சொல்லியிருப்பாங்க, சாமி அரிசிக்குன்னு சில மருத்துவ குணங்கள் இருக்கும். அதுவும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து பெரியவங்களெல்லாம் கேட்டோன்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு முக்கியமான மருத்துவ குணத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பயிர்கள்லாம் வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காலத்திலேருந்து இந்த பயிர்கள் இருக்குன்னா நம்மளோட சீதோஷண நிலைக்கு ரொம்ப இயைந்த பயிர்கள். இதெல்லாம் வெப்பம் வந்து அதிகமாக இருந்தால் கூட இதை தாங்கிக்கிட்டு உங்களுக்கு விளைச்சல் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து சில பயிர்கள் வந்து நிறைய வெயில் அடிச்சிட்டு அல்லது ரொம்ப மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா விதை வந்து உற்பத்தி ஆகாது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒன்று பொக்கா இருக்கும், அல்லது வந்து அந்த பயிர் வந்து நல்லா நிறைஞ்சி இருக்காது, மணி வந்து இல்லாமல் சாவியாக போயிடும். அப்படியெல்லாம் ஆகாமல் ஓரளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாக, அதாவது பகல் நேரத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் தாங்கி நமக்கு விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிறுதானிய பயிர்கள் தான். ஸோ இந்த மாதிரி குறைந்த நீர் தேவை, குறுகிய காலமான வயது, வெப்பமயம் மாதலையும் தாங்கி வளரக்கூடியது, நிறைய சத்து மிக்கது, எல்லாத்தோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீவனத்துக்கும் இந்த பயிர் வந்து போட்டோன்னா தானியம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லாமல் தீவனமும் கிடைக்கும். நமக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கிற காலத்தில் கூட குறைந்தபட்ச தீவனம் வந்து நமக்கு இந்த பயிர்லேருந்து கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலையும் உதவி செய்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சிறுதானிய பயிர்களோட அபிவிருத்தி திட்டத்தையெல்லாம் நம்ம கொண்டு வந்து இதோட முக்கியத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான பயிர்களில் நம்மகிட்ட இப்போ என்னென்ன ரகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சமீபத்தில் என்னென்ன ரகம் அல்லது வீரிய ஒட்டு ரகங்களை வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோளத்தை எடுத்தோன்னா கோ30 அப்படிங்கிற உயர் விளைச்சல் ரகம் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், ரகம்னா அந்த பயிரை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், அந்த விதையை எடுத்து நீங்கள் மறுமுறையும் நீங்கள் போட்டுக்க முடியும். அப்படியான வீரிய உங்களுக்கு வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகமும் இருக்குது. 5 அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சோளம் வீரிய ஒட்டு ரகம் 5 இருக்குது. ரகம் வேண்டாம், ஓரளவுக்கு வந்து நமக்கு உரம் போட முடியும், தண்ணி கட்டுவோம், நல்ல விளைச்சல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீரிய ஒட்டு ரகத்தை போடலாம், 5 இருக்குது. கம்பில் எடுத்துட்டிங்கன்னா உயர் விளைச்சல் ரகம் 9 அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயே வீரிய ஒட்டு ரகமும் அதுவும் 9. ஆனால் நம்ம கேட்குறப்ப வந்து நீங்களாக வந்து விதை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வீரிய ஒட்டு ரகம் வேணுமா, 9 வீரிய ஒட்டு ரகம் வேணுமா, இல்லை உயர் விளைச்சல் ரகம் வேணுமான்னு கேட்டு உங்களுக்கு தருவாங்க. கம்பில் வந்து இந்த 2 பயிர் இருக்குது, 1 வீரிய ஒட்டு ரகம், இன்னொன்று உயர் விளைச்சல் ரகம். கேழ்வரகு அல்லது ராகி இதில் பார்த்துட்டிங்கன்னா 14 அப்படிங்கிற ரகம் இருக்குது. இது வந்து 100 110 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிரும். சாமையில் 4 அப்படிங்கிற சாமை ரகம் இருக்குது. வரகுல 3 APK1 அதாவது அருப்புக்கோட்டையிலேருந்து நமக்கு வெளியிட்டது, தென் மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இது ரொம்ப அதிகமாக விரும்பி போடலாம், நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அருப்புக்கோட்டை 1 3 அப்படிங்கிற ரகங்கள் வந்து உங்களுக்கு வரகுல இருக்குது. அடுத்து குதிரவாளியில் 2 அப்படிங்கிற ரகம் இருக்குது. ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை ஏரியாவில் இருக்கிறவங்க இது வந்து ரொம்ப அதிகம் போட்டுட்ருக்காங்க, நல்ல விளைச்சல் இருக்குது. 6.5 அடிக்கு வரைக்கும் நல்ல பயிர் வந்து உயரமாக நல்லா வளரும், கதிர்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்தது வந்து திணையில் 7 அப்படிங்கிற திணை ரகம் இருக்குது. பனிவரகில் வந்து 5 அப்படிங்கிற ரகம், இது 70-75 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். இந்த மாதிரியான உயர் விளைச்சல் நவீன ரகங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து விதை வேணுங்கிறது குறைஞ்சது ஒரு சீசனுக்கு, அதாவது ஒரு பருவத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் நமக்கு வந்து விதை வந்து கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கிற வேளாண்மை துறையில் வந்து நீங்கள் முதலே நீங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரி விதை வேண்டியது இருக்கு, அடுத்த புரட்டாசியில் போட போகிறோம் அல்லது ஆடிப்பட்டத்தில் போட போகிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு பருவத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு விதை தேவைங்கிறத வந்து நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கிட்டு விதையை வந்து வாங்கிக்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு புரட்டாசி பட்டத்தப்போ நீங்கள் புரட்டாசி மாதமே வந்து விதை வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே போல் விளைவிச்ச பிறகும் அந்த விதையை வந்து நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா வீரிய ஒட்டு ரகம் மட்டும்தான் நீங்கள் திரும்ப உபயோகப்படுத்த முடியாது. உயர் விளைச்சல் ரகம் எல்லாத்தையுமே நீங்கள் 3-4 போகத்துக்கு அல்லது 3-4 வருஷத்துக்கு வந்து நீங்கள் அதே பயிரை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு நல்ல ரகம் வந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கிட்டா போதும், இல்லைன்னா நீங்கள் அதையே வந்து உபயோகப்படுத்திக்க முடியும்.
உழவர் பெருமக்களே, சிறுதானிய பயிர்கள் சாகுபடியை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும், இந்த சிறுதானிய சாகுபடி செய்வதற்கு என்னென்ன காரணிகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன என்பது குறித்து விளக்கி கொண்டிருக்கிறார் நமது பல்கலைக்கழக சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் நிர்மலகுமாரி அவர்கள். தொடர்ந்து இந்த சிறுதானிய பயிர்களில் சிறந்த ரகங்கள் குறித்தும் அவர் கூற இருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்போம் அன்னையர்களே.
இப்ப இந்த ரகங்கள் போகவும் இப்ப ராகி அல்லது இந்த கேழ்வரகுல பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ இந்த மக்காச்சோளத்துலலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குழந்தை மக்காச்சோளம் அல்லது சிறு மக்காச்சோளம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி, இந்த ஸ்வீட் கார்ன் இனிப்பு மக்காச்சோளம் அப்படிலாம் இருக்கிற மாதிரி ராகிலையுமே இப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து அந்த நிறம் பிடிக்காது. ரொம்ப கருத்த ஆழ்ந்த நிறம் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஒரு இதில் தோசை சுட்டு கொடுக்குறோம், கேழ்வரகு தோசை அல்லது அடை பண்ணி கொடுக்குறோன்னா பிடிக்காது. ஆனால் இந்த சத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு போகணும்னா நம்மகிட்ட வந்து வெள்ளை ராகி இருக்குது, வெள்ளையாக இருக்கும், வெள்ளை சோளம் மாதிரியான அந்த இது இருக்கும். 9 வெள்ளை ராகி, 9 ரகம் இருக்குது. இந்த கலர் வேண்டாம், நாங்கள் சப்பாத்தியோட கொஞ்சம் மாவு இதை வந்து போட்டு சாப்பிடணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 9 ரகத்தையும் நீங்கள் போடலாம். இது நல்ல விளைச்சலையும் கொடுக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ மாவு அரைச்சி நீங்கள் வந்து கோதுமை மாவோட கலந்துக்கிறது அல்லது இதில் வந்து ஒரு ரொட்டி சுட்டிங்கன்னா நிறமாற்றமும் இருக்காது. இப்போ இந்த ரகங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலுக்கு வர்றப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து பின்பற்ற வேணும் அப்படிங்கிறது வரப்போகிற இதில் வந்து ஒவ்வொரு பயிரை பற்றியும் தனியாகவும் உங்களுக்கு வந்து வகுப்பு எடுப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இது இந்த எல்லா சிறுதானிய பயிர்களிலுமே நீங்கள் ஒரு 5 அல்லது 6 முக்கியமான இதை மட்டும் நீங்கள் வந்து பின்பற்ற வேணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். முதல் எடுத்துனே உங்களுக்கு வந்து உயர் விளைச்சல் ரகம் அல்லது வீரிய ஒட்டு ரகத்தோட விதை. விதை வந்து நம்மகிட்ட முதல்லையே இருக்கிறது, தொன்று தொட்டு இருக்கிற வகை. அது வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது இல்லை, அதில் நம்ம வந்து சுத்திகரிச்சிருக்க மாட்டோம், எல்லா வகையும் கலந்து இருக்கும். அப்போ எப்பவுமே நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல உயர் விளைச்சல் ரகம் என்ன, எங்கே கிடைக்குது அப்படின்னு நல்ல சான்று பெற்ற விதையாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். இதுதான் நமக்கு முதல் தேவை. நம்ம பயிரிடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சரியான வகையில் திட்டமிட்டு முதலையே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசை விதைப்பு. எப்பவுமே நம்ம சிறுதானியங்களை வந்து நம்ம அந்த தூவி விட்டு பரவலாக போடுறதே நம்மளோட பழக்கமாக இருக்குது. இதை தவிர்த்து வரிசை விதைப்பு ஒன்று வந்து நீங்கள் டிராக்டரில் வச்சோ அல்லது இந்த விதைப்பான்கிற கருதி வச்சோ, கொருன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வச்சு நீங்கள் வரிசை விதைப்பு பண்ணிக்கணும். அதிகபட்சம் அப்படியும் முடியலைன்னா நம்ம ஏறு பின்னாடியாவது வந்து வரிசை விதைப்பு பண்ணினாதான் அடுத்து வந்து ஒரு களை எடுக்கணும் அல்லது இடையில போய் ஒரு இடை நம்ம உழவு பணிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். பரவலாக போட்டுட்டோம்னா நம்ம ஒரு வேலையும் நமக்கு செய்ய முடியாது. சரியான வரிசை விதைப்பு செய்யணும். அடுத்தது பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளி இவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருப்போம். அந்த இடைவெளி வந்து நம்ம ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி இருக்கணுங்கிறது அல்ல, ஆனால் ஒரு சதுர மீட்டருக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னாலும் ஒரு வயலில் ஒரு ஏக்கரால் ஒரு 5-6 இடத்துல ஒரு சதுர மீட்டர் பரப்பளவில் எத்தனை செடி இருக்குது, எத்தனை குத்து இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து இணைஞ்சு வர மாதிரி இருந்தால் தான் அந்த பயிர் எண்ணிக்கையை சரியானபடி பராமரித்தா தான் நமக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ ராகியில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 800-1000 கிலோ கண்டிப்பாக விளைச்சல் கிடைக்கும்னு சொன்னால், அது எடுக்காமல் 600 கிலோ தான் வருது, 550 கிலோ தான் வருதுன்னா பயிர் எண்ணிக்கையை சரியானபடி பராமரிக்கலைன்னா வராது. இப்போ ராகியை பொறுத்த வரைக்கும் 800-1000 கிலோ ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து விளைச்சல் எடுக்க முடியும். மானாவாரியிலேயே நீங்கள் இந்த மாதிரி விளைச்சல் வந்து எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். பயிர் எண்ணிக்கை எப்படி பராமரிக்கணும்னா உங்களுக்கு ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு இடைவெளி சொல்லியிருப்பாங்க. இப்போ கம்புக்கு எடுத்துட்டிங்கன்னா வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர், செடிக்கு செடி வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வரிசைக்கு வரிசை 1.5 அடி, செடிக்கு செடி பார்த்தீங்கன்னா 6 அடி இடைவெளி இருக்கணும். ராகிக்கு எடுத்துட்டிங்கன்னா வரிசைக்கு வரிசை 25-30 சென்டிமீட்டர், அதாவது 3/4 அடியிலிருந்து 1 அடிக்கு இருக்கணும். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் வந்து இடைவெளி இருக்கணும். மீதி எல்லா குறுதானிய பயிர்களுக்கும், அதாவது சாமை வரகு இந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஏன்னா இந்த குருதானிய பயிர்கள்லாம் வந்து நல்லா நெருக்கி ஓரளவுக்கு இருந்ததுனா தான் அது நிழல் கட்டி களை வராது, நமக்கு நல்லா விளைச்சல் கொடுக்கும். இது வந்து பயிர் இடைவெளி. பயிர் இடைவெளி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயிர் எண்ணிக்கையை வந்து சராசரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இப்போ எல்லா விவசாயிகளும் சொல்கிறது, நீங்கள் கம்பு சோளத்துக்கு அதுலேயும் முக்கியமாக வீரிய ஒட்டு ரகம் போட்டோம்னா மண் பரிசோதனை செய்துட்டு உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிற மாதிரியான உரங்கள் நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா பொதுவாக நம்ம என்ன வந்து பரிந்துரைக்கிறோமோ அந்த உரத்தை வந்து நீங்கள் போடுறது தான் நல்லது. அதிகப்படியான உரம் தான் போடக்கூடாதே தவிர மண் பரிசோதனைப்படி உரத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த செடிக்கு உடைய முழுமையான விளைத்திறனை நீங்கள் அடைய முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இந்த குறுதானிய பயிர்கள், இந்த 6 பயிர் சொன்ன பார்த்தீங்களா, கேழ்வரகு, சாமை, இதெல்லாம் வந்து முக்காவாசி வந்து உங்களுக்கு மலை பிரதேசம் அல்லது மலை அடிவாரத்தில் தான் போடுறோம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போகம்தான் பயிர் எடுக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து வருஷம் முழுக்க சேமித்து வச்ச பண்ணை கழிவு இந்த மாதிரி இருக்கிறதையே வந்து அவங்க வந்து உரமாக போட்டுறதுனால, வெளியிலேருந்து உரம் வாங்கி யூரியா அல்லது சூப்பர் போடக்கூடிய இது இல்லை, போடக்கூடிய தேவையெல்லாம் வருஷம் முழுக்கவே ஒரு போகம்தான் வருஷம் முழுக்க அவங்க சேர்த்து வச்சுருக்கிற குப்பையை வந்து நீங்கள் அதில் போட்டுறதுனால, தொழு உரத்தை போட்டுறதுனால நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லைனாலுமே நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது ஒரு ஹெக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா 40-20 அவ்வளோதான். பொட்டாஷ் வந்து நம்ம இதுக்கு தேவையே கிடையாது. தலைச்சத்தும் மணிச்சத்தும் மட்டும் நம்ம வந்து கொடுத்தோம்னா போதும். 40-20 தான் நம்ம மொத்தமே வந்து நம்ம இதுக்கு பரிந்துரைக்கிறோம். ஆனால் இதை தாண்டி நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம், இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து நாங்கள் வீட்டு உபயோகத்துக்கே பண்ணிக்கிறோம், நாங்கள் இதில் வந்து மருந்து பொருள் எதுவும் போட விருப்பப்படலை அப்படின்னா, இப்போ நிறைய வந்து உங்களுக்கு உயிர் உரங்கள் கிடைக்குது. நம்ம எல்லா வகையான இந்த இதுக்கு சொன்னதுக்குமே அசோஸ் பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா. அசோஸ் பைரில்லம்ங்கிறது வந்து அந்த உயிர் உரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைச்சத்தை வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை எடுத்து நமக்கு கிரகிச்சு நம்ம செடிக்கு கொடுக்கும். இது வந்து பொதுவாக வயலில் போடுறோம் அப்படின்னா ஒரு 10 பேக்கெட்டு, ஒரு பேக்கெட்டுங்கிறது 200 கிராம், 10 பேக்கெட்டுங்கிறது 2 கிலோ வாங்கி குப்பையில் கலந்து தொழு உரத்தில் கலந்து போடலாம். அல்லது விதை நேர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹெக்டரோட விதைக்கு, ஒரு ஹெக்டரோட விதை பார்த்திங்கன்னா எல்லா பயிருக்குமே சராசரியாக ஒரு 10 கிலோ தான் வரும். அதுவும் கம்பு சோளத்துக்கெலாம் 5 கிலோ தான். அந்த 5 கிலோ விதைக்கு 600 கிராம் அசோஸ் பயிரலத்தை வந்து நீங்கள் அரிசி கஞ்சியோடு போட்டு கலந்து நிழலில் காய வச்சு, முதல் நாள் நிழலில் காய வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் விதைச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து 50% இந்த உரமே நம்ம போட வேண்டியதில்லை, எந்த ரசாயன உரத்தையுமே நம்ம போட வேண்டாம். அடுத்து வந்து உங்களுக்கு மணிச்சத்துக்குமே இப்போ வந்து உயிர் உரம் இருக்குது, பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு. இதுவும் அதே போல் வயலில் போடுறதுக்கு 2 கிலோ அல்லது விதை நேர்த்தி செய்கிறதா இருந்ததுன்னா 600 கிராம் போதும். இது ரெண்டு போடுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால இதை ரெண்டையும் கலந்து அசோஃபாஸ் அப்படிங்கிற உயிர் உரமும் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கிறது. அசோஃபாஸ் அதாவது அசோஸ் பயிரெல்லாம் தனியாக, பாஸ்போ பாக்டீரியா தனியாக வாங்கி போடாமல் அசோஃபாஸ்னே இருக்குது. அதை வாங்கினோம்னாலும் 2 கிலோ வந்து வயலில் போட்டுக்கலாம், அல்லது விதை நேர்த்தி செய்கிறதா இருந்தால் 600 கிராம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பூச்சி நோய் வந்து பொதுவாகவே நம்ம இந்த பயிர்களை வந்து எதுவுமே தாக்குறது கிடையாது. அதுலேயும் இந்த குறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான பூச்சி நோயும் இருக்காது. சரியான பருவத்தில் ஆடிப்பட்டத்துலேயோ அல்லது புரட்டாசி பட்டத்துலேயோ போட்டோம் அப்படின்னா எந்த பூச்சி நோயுமே இருக்காது. அதனால் இதுக்கு வந்து பெருசாக நம்ம நோய் கட்டுப்பாடு பூச்சி கட்டுப்பாடுக்கு எந்த ரசாயனங்களையும் நம்ம உபயோகப்படுத்த தேவை கிடையாது. இருந்தால் கூட நல்ல பயிர் ஊக்கியாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறோன்னா அந்த சூடோமோனாஸுங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைக்கிறது. 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வந்து நம்ம அதை விதை நேர்த்தி செய்யலாம். சூடோமோனாஸ் அப்படிங்கிற உயிர் பூஞ்சான கொல்லி, அதை வந்து நீங்கள் 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ங்கிற மாதிரி நம்ம விதை நேர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு 30 நாள் பயிரில் வந்து நீங்கள் தெளிக்கிறதா இருந்தாலும் தெளிச்சுக்கலாம், அல்லது வயலில் போடுறதா இருந்தாலும் 1 ஏக்கருக்கு 1 கிலோ இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற பவுடர் வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்க முடியும். இதெல்லாம் தவிர நம்ம வந்து 20-25 நாளில் வந்து ஒரு பயிரை களைச்சிட்டு, நான் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும் முதலே சொன்னபடி, பயிரை களைச்சிட்டு அல்லது களைச்ச பயிரை வந்து நீங்கள் அதிக இடைவெளி இருக்கிற இடத்துல திரும்ப நட்டு செய்ய வேண்டியது வந்து முக்கியமான காரியம். அப்போ தான் நம்ம பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியும். 35-40 நாளைக்குள்ளே வந்து ஒரு களை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த வேலையுமே அதுக்கு அடுத்து கிடையாது. 30-35 நாளில் நீங்கள் ஒரு களை எடுத்துட்டு மண்ணை கொத்தி விட்டுட்டோம்னா காற்றோட்டமாகவும் இருக்கும், களையும் கட்டுப்படும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். இதை தவிர நம்ம வந்து அறுவடை வரைக்கும் பெருசாக பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. அறுவடை பண்ணுறது வந்து இந்த குறுதானிய பயிர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இலை வந்து பச்சையாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் போகட்டும்னா நம்ம ஒரு காற்றுக்கோ அல்லது திடீர்னு இப்போ நம்ம வந்து ஆடிப்பட்டத்தில் போட்டிங்கன்னா அடுத்து வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் உண்டு. அப்போ வந்து நமக்கு பயிர் சாஞ்சிரும் அல்லது பயிர் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அரிசி மணியை மட்டும் எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்து ஓரளவுக்கு அந்த கடுக்குங்கிற சத்தம் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃபிசியலாஜிக்கல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்திலேயே புல் வந்து பச்சையா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, தானியம் மட்டும் ஓரளவுக்கு காஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம உடனே அறுவடைய பண்ணிடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சாயாது, நம்மளோட விளைச்சல் வந்து பாதிக்கப்படாம முழு விளைச்சலும் வீடு வந்து சேரும். இதுல முக்கியமா வந்து நீங்க ரகங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தப்ப இந்த விதைய நம்மளே எடுத்து வச்சுக்கலாம், அடுத்த தடவை நம்ம விதைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னோம். பொதுவாவே வந்து முந்தி காலத்துல வந்து விவசாயிகள் விதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா ஒவ்வொரு முறையும் வாங்கிக்கிற மாதிரியான ஆனதுனால விதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இப்ப நம்ம வந்து நாளைக்கு அல்லது இன்னும் ரெண்டொரு நாள்ல ஆள் வர சொல்லியிருக்கோம், அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இரண்டு அல்லது மூன்று நாள்களுக்கு முன்பே நம்ம வயல்ல போய் பார்த்து ஒரே மாதிரி உயரத்துல பூச்சி தாக்காம நோய் தாக்காம அல்லது வந்து நல்ல முழுமையா நிறைவா இருக்கிற கதிரா பார்த்து ஒரு 300 செடி அல்லது 400 செடியில இருந்து நீங்க விதை எடுத்து தனியா அறுத்து வச்சிடணும். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அறுத்து களத்துல போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு சந்தைக்கு கொண்டு போறப்போ அல்லது வியாபாரிகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நீங்க ஒரு அரை மூட்டையை வந்து விதைக்குன்னு எடுத்து வைக்கிறது சரியான பழக்கம் கிடையாது. அறுக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து ஆள் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம அறுக்க போறோம் அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆள் அல்லது ரெண்டு ஆள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே போய் நல்ல செடியை தேர்வு பண்ணி 300-400 செடியிலிருந்து விதையை எடுத்து வச்சு அதை தனிப்பட்ட முறையில வந்து நீங்க காய வச்சு பாதுகாப்பா வந்து நம்ம சேமிச்சு வச்சுட்டோம்னா இதனாலேயே வந்து உங்களுக்கு அடுத்த தடவை நீங்க இந்த விதையை விதைச்சீங்கன்னா ஒரு 10% வந்து நீங்க சாதாரணமா எடுக்கிறத விட அதிக விளைச்சல் கிடைக்கும். அப்ப விதைக்குங்கிறது வந்து நம்ம அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து எடுத்து வைக்கணும். ஆனா வீரிய ஒட்டு ரகத்துக்கு இந்த மாதிரியான நடைமுறையை வந்து நம்ம பண்ண முடியாது. நான் சொல்றது வந்து உயர் விளைச்சல் ரகங்களுக்கு மட்டும், இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமா உள்ளது. அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த தட்டு அல்லது அந்த இதை வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது, நம்ம தானியத்தை வந்து நம்மளோட உபயோகத்துக்கும் சந்தைக்கும் எடுத்து வைக்கிறது மாதிரியே தீவனத்தையும் நம்ம வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும். அது வந்து ஒரு பூஞ்சானமெல்லாம் தாக்கின பிறகு எடுத்து வச்சோம்னா அதோட மதிப்பு வந்து ரொம்பவும் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். மாட்டுக்கு தான் போட போகிறோம் அப்படின்னா கூட அதை நல்ல வகையில் வந்து நம்ம காய வச்சு சேமித்து வச்சுக்கணும். அறுவடை பண்ணின பிறகு தானியத்தை பிரித்து எடுத்த பிறகு உள்ள தாள்களை வந்து நம்ம வீண் பண்ணாமல் நல்லபடியாக எடுத்து வச்சுட்டோம்னா தீவனம் வந்து வருஷம் முழுக்க வச்சுக்கலாம். ராகித்தாலும் நல்ல தீவனமாக இருக்கும். உங்களுக்கு சோளத்தட்டு கம்பந்தட்டு எல்லாமே வந்து அந்த தட்டு வந்து ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும். விவசாயிகள்கிட்ட போனோம்னா கேட்கறது வந்து இதுக்கு யந்திரம் இருக்கா, விதைக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, முக்கியமாக அறுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. வரகு பயிரை பொறுத்த வரைக்கும் கடலூர் பெரம்பலூர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லுக்கு போகிற கம்பைன்ட் ஹார்வெஸ்டரையே உபயோகப்படுத்துகிறாங்க. சின்ன மாறுதலோடு அவங்க கம்பைன் ஹார்வெஸ்டர் கொண்டு போனாலே வரகுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. மீதி சில பயிர்களுக்கு அதுக்குரிய ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து யந்திரங்கள் கிடைக்கும். இதுதான் நம்ம முக்கியமான தொழில்நுட்பங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம் அல்லது உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னா நீங்க வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ராகி வந்து 15 ரூபாயில இருந்து சாதாரணமா நீங்க அப்படியே ராகியை எடுத்து போட்டீங்கனாலே இப்ப 15 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. சாமி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 20-22 ரூபாய் வரைக்கும் போறது. அதாவது நீங்க தானியமா அப்படியே கொடுக்கறப்ப நீங்க எந்த அறுவடை பின்சார் நேர்த்தியும் பண்றது இல்ல, பண்ணாமலே உங்களுக்கு இந்த விலைக்கு போயிட்டு இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு மிக குறைந்த தண்ணியிலேயே இது கிடைக்குது. அதே தாளையும் நீங்கள் வந்து வீண் பண்ணக்கூடாது, தீவனத்துக்கு நீங்கள் அந்த தாளையை உபயோகப்படுத்திக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு இதை இன்னும் வியாபார நோக்கில் கொண்டு போகணுன்னா உங்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது. இப்போ ராகியை வந்து ராகியாகவே விற்காம முதல் படியாக ராகி மாவா வித்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் 20-30% அதிக லாபம் கிடைக்கும். ஒரு கிலோ வந்து 15 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்கன்னு சொல்கிறோம். இதே ஒரு கிலோ ராகி மாவு வந்து சாதாரணமாக எல்லா கடையிலையும் எவ்வளோ விற்குங்கிறது உங்களுக்கே தெரியும். 22-25 ரூபாய் இல்லாமல் ராகி மாவே கிடையாது. ஒரு கிலோ ராகியை ஒரு கிலோ ராகி மாவாக மாற்றணும்னா இடையில வந்து ஒரு வேலையும் கிடையாது, மாவு அரைக்கிறதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய்ங்கிறதே அதிகம். அப்போ உங்களுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் இந்த பயிரை விளைவிச்சு அடையக்கூடிய லாபத்தை வந்து ஒரு இடையில இருக்க வியாபாரி உங்ககிட்ட 1 கிலோ ராகியை வாங்கிட்டு போய் 1 கிலோ மாவா வித்தாருன்னா அவருக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிருது. இதை வந்து நம்மளே பண்ண முடியும். ராகியிலிருந்து மாவு, மாவுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேமியா அந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறது. இதுக்கு வந்து மிக குறைந்த தொழில்நுட்பமும் மிக குறைந்த முதல் போட வேண்டிய அவசியம் தான் இருக்கும். இதுக்குரிய எல்லா வகையான பயிற்சிகளும் தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளிலேயே கிடைக்குது. உங்களுக்கு இந்த வானொலி பாடத்திட்டத்தில் அதையும் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சேமியாவா அல்லது அவள் மாதிரி செய்கிறாங்க, உங்களுக்கு அதுலேயேவும் பொறி செய்யலாம். ராகியிலேருந்து இந்த மாதிரி பொருள்கள் செய்து விற்றீங்கன்னா இன்னும் அதிகம், அதை தான் மதிப்பு கூட்டுதல்னு சொல்லுவோம். மதிப்பு கூட்டி விற்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நாங்கள் எடுக்கிற லாபத்தை விட அதிகபட்சமாக 50% லாபம் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இது ராகிக்கு மட்டும். இந்த மாதிரி நீங்கள் சாமை வரகு எடுத்துட்டீங்கன்னா அதை அரிசி ஆக்கலாம். இன்னைக்கு சாமை அரிசி நான் உங்களுக்கு 25-22 ரூபாய்ன்னு சொல்லுது சாமை தானியம். அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 80-110 ரூபா வரைக்கும் விற்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு கிலோ சாமி தானியத்தில் இருந்து குறைஞ்சபட்சம் 600 கிராம் வந்து நமக்கு அரிசி கிடைக்கும். ஆனால் 85 100-110 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சாமை அரிசி விற்கிது. சாமை அரிசி, வரகு அரிசி, தினை அரிசி இதெல்லாமே விற்கிறது. ஸோ விவசாயிகள் வந்து அந்த தானியத்தை தானியமாக மட்டும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி ஒரு 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து அதை வந்து அந்த கமாடிட்டி குரூப்பும்பாங்க. இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ ஜவ்வாதுமலை, திருவண்ணாமலை, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜவ்வாதுமலையில் பார்த்துட்டிங்கன்னா சாமை அதிகமாக விளையுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த அறுவடை பின் சாரணியத்துக்கு ஒரு ப்ராசஸிங் மிஷினு, நம்ம வந்து அரிசி நெல் அரைக்கிற மிஷின் மாதிரியே உங்களுக்கு இந்த சிறுதானியங்களை அரைக்கிற அரவை இயந்திரத்தை வச்சுட்டு அதை அரிசியாக்கி விற்றோன்னா அதிகப்படியான லாபம் கிடைக்கும். நீங்கள் சிறுதானிய பயிர்களை வியாபார நோக்கில் செய்யணும் அப்படின்னா சரியான ப்ராசஸிங், அறுவடை பின் சார் நேர்த்தியும் மதிப்பு கூட்டலும் செய்து விற்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும்.
உழவர்களே, சிறுதானியங்கள் சாகுபடி என்பது எந்த வகையில் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது என்பது குறித்து விளக்கினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் நிர்மலகுமாரி அவர்கள்.